அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. ஜூலை மாதம் 16 செவ்வாய்க்கிழமை இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசில் முதல் செய்தி அறிக்கை. பிறகு செய்தி அரங்கில், 4 முன்பு காணாமல் போன ஊடகவியலாளர் குறித்து தான் முன்பு கூறிய கருத்துக்களுக்கு முரணான கருத்துக்களை ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பது குறித்த விவரங்கள். அதைத் தொடர்ந்து
இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது புத்தகத்தில் இல்லாத ஒரு கதை. எங்களுடைய கதை புத்தகத்தில் எழுத யாரும் விரும்புவதும் இல்லை.
தடை செய்யப்பட்ட இகிலனமாலு திரைப்பட இயக்குனர் நமக்களித்த செவி. பிறகு, மாட்டிறைச்சியை ஏற்றிச் செல்ல வைக்கப்பட்டிருந்த லாரி கொழும்பில் கொளுத்தப்பட்டது குறித்த செய்திகள். அதைத் தொடர்ந்து, வட மாகாண சபை தேர்தலில் தனியாக களமிறங்கப் போவது ஏன் என்பது குறித்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அளித்த விளக்கம்.
அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற வரப்பிரசாதங்கள், தீர்வுகள், அவர்களுடைய அன்றாட பிரச்சினைக்குரிய வழிவகைகள் எதையும் சமபலமாக அரசாங்கம் செய்தது கிடையாது.
தமிழகத்தில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் பண நோக்கில் நடைபெறுகிறதா என்பது குறித்த ஒரு செவியும் நிகழ்ச்சியின் இறுதியாக அனைவருக்கும் அறிவியலும் இடம்பெறும். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சீவகன் மற்றும் சங்கீதாராஜன்.
பாலஸ்தீனத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கின்ற இஸ்ரேலிய நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றிய நிதி மற்றும் ஒத்துழைப்பு வழங்கப்படுவதை தடை செய்யும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய ஒழுங்கு விதிகளை இஸ்ரேலிய அதிகாரிகள் விமர்சித்திருக்கின்றார்கள். இந்த நகர்வு மிகவும் முக்கியமானது என்றும் கவலை தருவது என்றும் இஸ்ரேலிய அமைச்சர் ஒருவர் வர்ணித்திருக்கின்றார். 2014 முதல் இஸ்ரேலுக்கான எந்த நிதியுதவி குறித்த உடன்படிக்கையும் அவை யூத குடியேற்றங்களுக்கு பொருந்தாது என்பதை உறுதி செய்தாக வேண்டும். இஸ்ரேலுக்கான எந்த நிதியுதவியின் பொழுதும் இஸ்ரேலிய அரசுக்கும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளுக்கும் இடையில் தெளிவான வேறுபாடு இருப்பதை வலியுறுத்துவதே தமது புதிய ஒழுங்கு விதிகளின் நோக்கம் என்று ஐரோப்பிய ஒன்றியம் கூறுகின்றது.
அமெரிக்காவுக்காக உளவு வேலைகளை செய்யும் ஒரு ஒப்பந்த நிறுவனத்தின் பணியாளராக இருந்த எட்வர்ட் ஸ்னோடன் ரஷ்யாவில் தற்காலிக அகதி தஞ்சம் கோரியுள்ளதாக அந்நாட்டின் அதிகாரிகள் கூறியுள்ளனர். மாஸ்கோ நகருக்கு வெளியே இருக்கும் விமான நிலையத்தில் கடந்த ஜூன் மாதம் 23 முதல் சிக்குண்ட நிலையில் இருந்த ஸ்னோடனுக்கு உதவுவதற்காக ரஷ்ய வழக்கறிஞர் ஒருவர் அங்கு சென்றார். அவரது கடவு சீட்டு அமெரிக்க அதிகாரிகளால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் தேசிய ரகசியங்களை கசிய விட்டதான குற்றச்சாட்டில் வழக்கு விசாரணையை எதிர்கொள்ள அவரை அமெரிக்காவுக்கு கொண்டு வரவும் அமெரிக்க அதிகாரிகள் தீவிரமாக இருக்கிறார்கள்.
பனாமா கால்வாய் ஊடாக கியூபாவிலிருந்து ஏவுகணைகளுக்கான உபகரணங்களை ஏற்றி வந்ததாக குற்றம் சாட்டப்படுகின்ற வடகொரிய கப்பல் ஒன்றை தாம் பிடித்திருப்பதாக பனாமா கூறியிருக்கின்றது. போர் ஆயுதங்கள் அதில் கண்டுபிடிக்கப்பட்டதா என்பது தெளிவாகவில்லை என்று பனாமாவின் அதிபர் ரிக்கார்டோ மார்டினெல்லி அவர்கள் கூறியிருக்கின்றார். அந்த கப்பலை போலீசார் அணுகிய பொழுது அந்த கப்பலின் தலைமை மாலுமி தற்கொலை செய்து கொள்ள முயன்றதாகவும் ஏனையவர்கள் வன்முறையில் ஈடுபட்டதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். தனது ட்விட்டரில் தெளிவில்லாத பச்சை நிற குழாய் போன்ற ஒரு படத்தை வெளியிட்ட அவர் அது சர்க்கரை கொள்கலங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறினார். வடகொரியாவின் முக்கிய கூட்டாளிகளில் கியூபாவும் ஒன்றாகும்.
இந்தியாவின் மராட்டிய மாநிலத்தில் நடன விடுதிகளை நடத்த தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2005 மராட்டிய மாநில அரசு மும்பை போலீஸ் சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து நடன விடுதிகளை தடை செய்தது. இதையடுத்து மும்பை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தம் செல்லாது என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. மும்பை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மராட்டிய மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த போதே மும்பை உயர்நீதிமன்ற தீர்ப்பு செல்லுபடியாகும் என தீர்ப்பளிக்கப்பட்டது.
ஆஸ்திரேலியாவின் பெருநிலப்பரப்புக்கு வடமேற்காக கிறிஸ்துமஸ் தீவுக்கு அருகாக அரசியல் தஞ்ச கோரிக்கையாளர்கள் என்று சந்தேகிக்கப்படுபவர்களை ஏற்றி வந்ததாக நம்பப்படுகின்ற ஒரு படகு மூழ்கியதில் குறைந்தபட்சம் 4 பலியாகியதாக ஆஸ்திரேலிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த படகில் வந்த 144 மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். சீற்றத்துடன் இருந்த கடற்பரப்பில் இருந்து இந்த படகை கிறிஸ்துமஸ் தீவை நோக்கி 2 ஆஸ்திரேலிய கடற்படை கப்பல்கள் திருப்பி கொண்டு வந்திருந்த பொழுதே அந்த படகு கவிழ்ந்திருக்கின்றது. இந்த வாரத்தில் இந்த கடற்பரப்பில் கவிழ்ந்த 2 அகதிகளின் படகு இதுவாகும்.
எகிப்தில் பதவி விலக்கப்பட்ட அதிபர் மோர்சியின் ஆதரவாளர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் இரவு நடந்த மோதல்களில் 7 கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதனையடுத்து 400 வரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். கைரோ வீதிகளில் நடந்த இந்த மோதல்களில் 260 அதிகமானோர் காயமடைந்திருக்கிறார்கள். போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்கவே போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் செய்திருக்கிறார்கள். இடைக்கால அரசாங்கம் நல்லிணக்க முயற்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. ஆனால் மோர்சி அவர்களுக்கு மீண்டும் பதவி வழங்கப்படும் வரை சமரசம் எதுவும் கிடையாது என்று அவரது முஸ்லிம் சகோதரத்துவ கட்சி கூறியுள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
இன்றைய செய்தரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். 4 முன்பு காணாமல் போன ஊடகவியலாளர் பிரகீத் ஏக் நலிகுடாவை தான் பார்த்ததே கிடையாது என்று ஏக் நலிகுடா பிரான்சில் இருப்பதாக முன்பு கூறியிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். இதுகுறித்து நமது கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் உதயகுமார்.
தனது நெருங்கிய நண்பர் ஒருவர் தெரிவித்த தகவலை அடிப்படையாக வைத்தே காணாமல் போயுள்ள ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகுட பிரான்ஸ் நாட்டில் வசிப்பதாக தான் நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததாக ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அருந்திக பெர்னாண்டோ இன்று நீதிமன்றத்தில் சாட்சியமளித்த போது தெரிவித்தார். பிரகீத் எக்னலிகுட காணாமல் போனமை தொடர்பாக ஹோமாகம மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நடைபெறும் விசாரணையில் சாட்சியமளித்த போதே நாடாளுமன்ற உறுப்பினர் அருந்திக பெர்னாண்டோ இதனை தெரிவித்தார். விஜயம் செய்த போது அங்கிருக்கும் எனது நெருங்கிய நண்பரான ஊடகவியலாளர் மஞ்சுள வெடிவர்தனவை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது மஞ்சுள வெடிவர்தன அவருடன் இருந்த ஒரு நபரை காண்பித்து இவர் தான் பிரகீத் எக்னலிகுடவென கூறினார். எனது நண்பன் மஞ்சுள வெடிவர்தன மீது வைத்திருந்த நம்பிக்கை காரணமாகவே பிரகீத் எக்னலிகுட பிரான்ஸ் நாட்டில் வசிப்பதாக நான் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தேன். பிரகீத் டெக்னலிகுட என்பவரை இதற்கு முன் நான் கண்டிருக்கவில்லை. எனவே பிரகீத் டெக்னலிகுட பிரான்ஸ் நாட்டில் வசிக்கின்றாரா என்பதை விசாரணையொன்று நடத்திய பின்னரே உத்தியோகபூர்வமாக அறிவிக்க முடியும் என்று தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் அருந்திக பெர்னாண்டோ. வழக்கு விசாரணையை முடிவடைந்த பின்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் காணாமல் போயுள்ள பிரகீத் எக்னலிகுடவின் மனைவியான சந்தியா
எக்னலிகுட.
எனது கணவன் பிரான்ஸ் நாட்டில் வசிக்கின்றார் என்பதை உறுதியாக கூறுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அருந்திக பெர்னாண்டோ தவறியுள்ளார். எனவே இவர் முன்வைக்கும் சாட்சியங்களை எமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார் சந்தியா எக்னலிகுட. மேலதிக வழக்கு விசாரணை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 21 வரை ஒத்திவைக்கப்பட்டது.
கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் உதயகுமார். எகிலன மாலு என்ற சிங்கள திரைப்படம் சமீபத்தில் கொழும்பில் நடந்த பிரெஞ்சு திரைப்பட விழா ஒன்றில் திரையிடப்பட்டதன் பிறகு அது குறித்து அரசு தொலைக்காட்சி ஒன்றில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இதையடுத்து அந்த திரைப்படம் விழாவில் திரையிடப்படுவது நிறுத்தி வைக்கப்பட்டது.
இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது புத்தகத்தில் இல்லாத ஒரு கதை. எங்களுடைய கதை புத்தகத்தில் எழுத யாரும் விரும்புவதும்
இல்லை.
இந்த திரைப்படம் குறித்த சர்ச்சை காரணமாக திரைப்பட விழாவும் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த ஒரு செய்திக்குறிப்பு வழங்குகிறார் மணிவண்ணன்.
இலங்கை தலைநகர் கொழும்பில் சில நாட்களுக்கு முன்னர் பிரெஞ்சு தூதரகம் மற்றும் உள்ளூர் அலையான்ஸ் பிரான்சைஸ் நிறுவனம் ஆகியவை இணைந்து நடத்திய பிரெஞ்சு திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட 3 முன்னர் தயாரிக்கப்பட்ட சிங்கள மொழி படமான இகிலென மலுவோ, அதாவது பறக்கும் மீன் என்ற திரைப்படம் திரையிடப்பட்ட 2 அரச தொலைக்காட்சி ஒன்றில் வெளியான விமர்சனத்தின் விளைவாக நிறுத்தப்பட்டது. இந்த திரைப்படம் திரையிடப்பட்ட பொழுது அந்த விழாவில் கலந்து கொண்ட அரசு அதிகாரி ஒருவர் வெளிநடப்பு செய்தார் என்று பிபிசி செய்தியாளர் ஒருவர் தெரிவிக்கிறார். இந்த படம் இராணுவத்தினரை அதீத பாலியல் இச்சை கொண்டவர்களாக சித்தரிப்பதுடன் பெண்களையும் இழிவாக சித்தரிப்பதாக அவர் கூறியதாக பிபிசி செய்தியாளர் கூறுகிறார். இதன் விளைவாக அந்த திரைப்பட விழாவும் இடைநிறுத்தப்பட்டது என்று செய்திகள் கூறின. இந்த திரைப்படம் இலங்கை மக்களை பயங்கரவாதத்திலிருந்து விடுவித்த இராணுவத்தினரை இழிவாக சித்தரிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இந்த திரைப்பட விழா நடந்த பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்றும் இந்த திரைப்படத்தை தாங்கள் இந்த விழாவில் திரையிட அனுமதித்ததற்காக பொதுமக்களிடமும் இராணுவத்தினரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டது. இலங்கையின் திரைப்படங்களை தணிக்கை செய்து வெளியிடும் வாரியம் இந்த திரைப்படத்துக்கு சான்றிதழ் வழங்கியதாலேயே அதை அனுமதித்தோம் என்றும் அந்த அமைப்பு கூறியது. இந்த திரைப்படத்தை இயக்கிய சஞ்சீவ புஷ்பகுமாரவிடம் இந்த திரைப்படம் எழுப்பிய சர்ச்சை குறித்து கேட்டேன். அவர் தற்பொழுது தென்கொரியாவில் இருக்கிறார்.
Actually, I have no clear idea about what's going on, but that I know that the government has informed my production company and my producer that they wanted to investigate about this. And then right now, the CID has
உண்மையில் அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பது குறித்து எனக்கு தெரியாது. எனது தயாரிப்பு நிறுவனம் மற்றும் தயாரிப்பாளர்களிடம் இந்த படம் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள விரும்புவதாக அரசாங்கம் கூறியிருப்பது எனக்கு தெரியும். இப்பொழுது சிஐடி போலீசாரும் இந்த விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். எங்களது அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களது விசாரணைகளுக்கு உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்கான கடமை எங்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு எங்கள் படத்தை பற்றி தெளிவுபடுத்த வேண்டியது இருந்தால் அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கருதுகிறேன் என்றார் சஞ்சீவ. உங்கள் படத்தில் இலங்கை இராணுவத்தினரை இழிவுபடுத்தும் வண்ணம் காட்சிகள் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அது போல ஏதாவது இருக்கின்றதா என்று கேட்டதற்கு பதிலளித்த அவர்,
I don't know actually there was no any intention to derogate my motherland or the army forces or any other persons that it is very clear that was my personal experience that I made as a film. So there might be some
எனக்கு தெரியாது என்னுடைய தாய்நாட்டையோ அல்லது இராணுவத்தையோ அல்லது வேறு யாரையோ இழிவுபடுத்தும் நோக்கம் எதுவும் இல்லை. என்னுடைய சொந்த அனுபவத்தைத்தான் படமாக எடுத்திருக்கிறேன். நான் எடுத்த படத்தை பற்றி சிலருக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் இதை பார்த்தவர்கள் யாரும் இதற்கு எதிராக இருக்க மாட்டார்கள். இது ஒரு நடுநிலையான படம் என்றார் சஞ்சீவ். ஆனால் இந்த படம் குறித்து அரச ஊடகங்கள் குறிப்பாக தொலைக்காட்சி ஒன்றில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளது என்று கேட்டதற்கு பதிலளித்த அவர்,
I can only laugh at what the media says, especially state media, because they're not talking about film, they're talking about myself. They're saying that I am a diaspora person and I funded by NGO and
நான் ஊடகங்களில் குறிப்பாக அரச ஊடகங்களில் வந்துள்ள விமர்சனங்கள் குறித்து சிரிக்கத்தான் முடியும். ஏனென்றால் அவர்கள் படத்தை பற்றி பேசாமல் என்னை பற்றி பேசுகிறார்கள். அவர்கள் நான் ஒரு புலம்பெயர்ந்த பிரஜை என்றும் அரசு சாரா குழுக்களுடனும் எனக்கு தொடர்பு உண்டு என்றும் கூறியிருக்கிறார்கள். எனக்கு அரசு சாரா நிறுவனங்களுடன் தொடர்பு இல்லை. எனக்கு புலம்பெயர் மக்களின் சித்தாந்தத்தை பற்றிய அனுதாபம் இல்லை. ஏனென்றால் நான் ஒரு சித்தாந்த சார்பற்றவன். மானுட ஆத்மாவை ஆராய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே நோக்கம். மனித இதயத்தின் உள்வலியை ஆராய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அதை தவிர எனக்கு வேறு எதுவும் நோக்கமில்லை என்றார் சஞ்சீவ புஷ்பகுமார். இந்த பட சர்ச்சை குறித்து இலங்கையின் திரைப்பட தயாரிப்பாளர் தர்மஸ்ரீ பண்டாரநாயக்க கருத்து தெரிவிக்கையில், இராணுவ பலத்தை கொண்டு கலை வெளிப்பாட்டை நசுக்க இலங்கையில் முயற்சி நடப்பதாக கூறியிருக்கிறார்.
செய்திகளை தந்தவர் மணிவண்ணன். இலங்கையின் வடக்கு உட்பட மூன்று மாகாண சபைகளுக்கு நடைபெறவுள்ள தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தனித்து போட்டியிட முடிவு செய்திருக்கிறது. இதுகுறித்து அந்த கட்சியின் பொதுச் செயலர் ஹாசன் அலியை தொடர்பு கொண்டு கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
இந்த முடிவை நாங்கள் கடந்த மூன்று வார காலமாக விவாதத்துக்கு உட்படுத்தி இருந்தோம். வடமாகாணத்தில் நாங்கள் அரசாங்கத்துடன் சேர்ந்து போட்டியிடுவது சாத்தியப்படாது என்றே தோன்றியது. ஏனெனில் வடமாகாணத்தில் உள்ள முஸ்லிம்களின் பிரச்சனைகள் முற்றாக தீர்ந்த பாடில்லை. மற்றது நாங்கள் அரசாங்கத்தில் இருந்த போதிலும் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற வரப்பிரசாதங்கள், தீர்வுகள், அவர்களுடைய அன்றாட பிரச்சினைக்குரிய வழிவகைகள் எதையும் சம பலமாக அரசாங்கம் செய்தது கிடையாது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நேற்று நடைபெற்ற அதன் அரசியல் உச்சக்குழு கூட்டத்தில் வடமாகாண தேர்தலிலும் அதனுடன் சேர்த்து நடக்கவிருக்கின்ற மத்திய வடமேல் மாகாண தேர்தல்களிலும் தனித்து மரச்சின்னத்தில் களமிறங்குவது என்று தீர்மானம் எடுத்திருக்கின்றது.
இப்ப அரசாங்கத்தை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு பங்குதாரராக இருக்கின்றது. அதே போல அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸும் அதில் ஒரு கூட்டாளியாக இருக்கின்றது. அப்போ ஆளும் கட்சியில் இருக்கின்ற முஸ்லீம் கட்சிகள் அரசாங்கத்துடன் சேர்ந்து போட்டியிடாமல் நீங்கள் தனியாக போட்டியிடுவதாகவும் மற்ற முஸ்லீம் கட்சிகள் அரசாங்கத்துடன் அரசுடன் போட்டியிடுவதாகவும் ஒரு நிலைப்பாடு வந்தால் அது முஸ்லீம் மக்களின் வாக்குகள் சிதறி போய் முஸ்லீம் சமூகத்திற்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்திவிடக்கூடும் இல்லையா? அந்த அபாயம் இருக்கிறது தானே?
நீங்கள் சொல்லுவது சரி. இவ்வாறான ஒரு கருத்தும் அந்த கூட்டத்திலே வெளிப்படுத்தப்பட்டது. அவ்வாறாக முஸ்லீம் வாக்குகள் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களின் பிரதிநிதித்துவங்களை நாங்கள் சிதறடிக்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டுவதற்காக அவ்வாறான ஒரு கூட்டை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். அது பற்றி இதுவரையில் எங்களுடன் யாரும் பேச்சுவார்த்தைகளை நடத்தவில்லை. அந்த வகையில் நாங்கள் எல்லோரும் தனியாக ஒரு தனித்துவமான ஒரு கூட்டாக களமிறங்குவதென்றால் நாங்கள் அதை நிச்சயமாக பரிசீலனை செய்வோம்.
இப்ப கிழக்கு மாகாண சபை தேர்தலின் பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தரப்பிலிருந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது, ஒன்றாக போட்டியிடலாம் அல்லது தேர்தல் முடிந்த பிறகு இணைந்து ஆட்சி அமைக்கலாம் என்றெல்லாம் அந்த கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றன. இறுதியில் அது இயலாமல் போய்விட்டது. வடமாகாண சபையில் அப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டால் அதை முஸ்லீம் காங்கிரஸ் பரிசீலிக்குமா?
இதனை நாங்கள் தேர்தலுக்கு பிறகுதான் நாங்கள் அதை பரிசீலிக்க நேரிடும். ஏனெனில் தற்போதைய நிலையில் தேர்தலுக்கு முன்பு நாங்கள் அவ்வாறான ஒரு கூட்டை பற்றி பேசுவது உசிதம் அல்ல என்றுதான் நினைக்கின்றோம். தமிழ் பேசும் மக்களின் ஒற்றுமையில் தான் வடகிழக்கிலே உள்ள முஸ்லிம்களின் தமிழர்களினும் எதிர்காலம் தங்கியிருக்கின்றது என்பதை முஸ்லிம் காங்கிரஸ் மிகவும் அழுத்தம் திருத்தமாக பல இடங்களிலே கூறிக்கொண்டு வருகின்றது. இந்த 13வது திருத்த சட்ட விஷயத்திலும் கூட முஸ்லிம் காங்கிரஸ் மிகவும் காட்டமாக அதன் எதிர்ப்பை தெரிவித்ததை எல்லோரும் அறிந்திருப்பார்கள். ஆகவே கொள்கை ரீதியாக நாங்கள் ஒற்றுமைப்படுவதற்கு இடம் இருக்கின்றது. ஆனால் அதற்குரிய காலம் இன்னும் கனிந்து வரவில்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயமாகும்.
கொழும்பில் டெமெட்டகுடா என்னும் இடத்தில் உள்ள இறைச்சி மடம் ஒன்றுக்கு முன்பாக வைத்து மாட்டிறைச்சி ஏற்ற வந்த லாரி ஒன்றை சிலர் தீ வைத்திருக்கின்றனர். மாட்டிறைச்சி விற்பனையை இலங்கையில் முற்றாக தடை செய்ய வேண்டும் என்று சில கடும்போக்கு பௌத்த அமைப்புகள் வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. பௌத்த துறவிகளின் உடையில் வந்த மூவரை இந்த தாக்குதலில் நடத்தியதாக நேரில் பார்த்தவர்கள் போலீசிடம் தெரிவித்திருக்கின்றனர். இந்த லாரி எரிக்கப்பட்ட சம்பவம் குறித்து அந்த லாரியின் உரிமையாளர் எம் எம் நியாஸ் அவர்களிடம் கேட்டார் சிவகன்.
நேற்று 8-9 மணி போல் நாங்கள் டெமெட்டகுடா இறைச்சி மாடுவத்துக்கிட்ட போய் அங்கே அந்த பார்க்கிங்கில் போட்டோம். போட போக்கலே 3 இறைச்சல் வரி வந்திருந்தேன். அப்போ அங்கே போட்டு நாங்கள் போனோம். போன நேரத்தில் தான் ரவு 1 மணி போல் கேப்பில் வந்து ஒரு 3 பேர் போல் ஒரு 25 மீட்டர் போல் இருக்குது மெயின் ரோட்டுக்கும் அந்த லொரி இருக்கிற இடத்துக்கும் போத்தல்லையோ கேன்லையோ பெட்ரோல் கொண்டு வந்து சுற்றி ஊற்றி பற்ற வச்சிருக்கிறான். அந்த மெயின் ரோட்கிட்ட வயசான ஆள் 2 பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்க கண்டு தான் தூங்கி கொண்டிருந்த ஆளுக்கு எந்திரிச்சு பார்க்க போகல. ஊனோ கண்டுதான் ஆளுக்கு கண்டுட்டேன். கண்ணனு ஊனோ வந்தவனும் திரும்பி போயிட்டானோ டாக்குன்னு. அதுக்கு ஒரு லொரிக்கு மட்டும் தீய வச்சுட்டு திரும்பி போயிட்டாங்க.
இப்போ அவங்க லொரி அங்கே வந்து இறைச்சி ஏற்றுறதுக்கு போயிருந்துச்சுதா?
காலை மார்னிங் ஏத்துறதுக்கு.
அந்த வந்தவங்க யாருன்னு சொல்லி அந்த பார்த்தவங்க ஏதாவது சொன்னாங்களா?
பார்த்தவங்கன்னு சொன்னாங்க. 3 பேர் வந்தாங்க. ஆமதூர் மாதிரி தான் இருந்து அப்படின்ட்டு.
ஆமதூர் மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னாங்களா?
உடுத்தி கொண்டு தான் இருந்தே அப்படின்ட்டு. நாங்கன்னா கண்ணால காணல. அவங்க 2 பேரும் தான் சாக்கி சொன்னாங்க. இப்படி வந்தே இப்படி வந்துட்டு நம்மள நாங்க முழிச்சோன்னு உங்க டக்குன்னு போயிட்டாங்கன்னு.
அதாவது இந்த புத்த துறவிமார் போட்டுக்கிற அந்த உடுப்போட வந்தாங்களா?
உடுப்போட தான் வந்திருக்கிறாங்க.
இதுக்கு யார் காரணமாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப உங்களுக்கு ஆக்கல நேரடியா நீங்க பாக்கல.
வெளிச்சம் கடவுளுக்கு தான் வெளிச்சம். யாருன்னு சொல்லல நம்மளுக்கு.
உங்களுக்கு வந்து முஸ்லிம்களை பொறுத்த மட்டும் இல்ல, பொதுவா வந்து இப்ப இது நோன்பு காலம் வந்து.
அப்ப
இந்த இறைச்சி வந்து எங்க கொண்டு போனீங்க? நோன்புக்காக தான் கொண்டு போனீங்களா?
ஓ, இறைச்சி டெய்லி இங்க கொழும்புக்கு கொண்டு வாருதான். நாங்க சோட்டை பண்ணி கொழும்புக்கு கொண்டு வந்து டாக்டர்ஸ் மாருங்க இருக்கிறாங்க. அவங்க மக்களுக்கு உணவுக்கு நல்ல மான் பார்த்து அவங்க இது பண்ணுவாங்க. பரீட்சா பண்ணித்தான் கொழும்புக்கு இஷ்யூ ஆகுது இறைச்சி அங்கன்னு.
இப்போ அண்மையில் வந்து சில பௌத்த அமைப்புகள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருந்தாங்க, எதிர்த்திருந்தாங்க, மாட்டு இறைச்சி வெட்டக்கூடாண்டெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
சொல்லலாம். இப்போ நாட்டு இருக்கிற நிலைமைக்கு நம்மளுக்கு ஒன்றும் சொல்லலாம்.
ப்ரொட்டஸ்ட் எல்லாம் வந்தது பிறகு யார் யார் இறைச்சி வாங்குறாங்க? முஸ்லீம்கள் மாத்திரம்தான் வாங்குறாங்களா இல்லாட்டி அங்கே இருக்கிற எல்லாருமே வாங்குறாங்களா?
அவங்களும் மிச்சம் கவலைப்படுறாங்க. ஆற முயற்சி பண்றாங்க. எல்லாம் யாரு கண்டு எந்த மாதிரி ஆளுக்கும் வந்து எப்படி போனே அவங்க அந்த ரவுண்ட் போட்டு கேமரா ஃபிட் பண்ணிருக்கு. அதுங்க எல்லாம் செக் பண்ணி அந்த உடனே எல்லாம் செக் பண்ணு. இது வரைக்கும் எல்லாம் இது செஞ்சுட்டு டியூட்டியா 200 மாதிரி செய்யறாங்க. அப்படிக்கு
இது சம்பந்தமாக இந்த மாட்டு வச்சு விற்க கூடாது அல்லது ஏத்தி கொண்டு போக கூடாதுன்னு சொல்லி ஏதாவது எச்சரிக்கை ஏதாவது உங்களுக்கு வந்துருந்துச்சா முதல்ல?
இல்ல அப்படி ஒன்னும் வந்து இல்ல, லீகலி ஒண்ணுமே வந்து இல்ல. அந்த சும்மா நீ வாய் வார்த்தைக்கு வாரே தான், ஒன்னும் அப்படி வந்து இல்ல.
எரிக்கப்பட்ட லாரியின் உரிமையாளரான எம்எம் நியாஸ்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அடுத்ததாக ஒரு தமிழக் குறிப்பு. தருமபுரி, சேலம் போன்ற இடங்களில் பல ஏழை தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக பணம் வாங்கிக் கொண்டு தமது சிறுநீரகங்களை விற்றுள்ளது குறித்து காவல்துறை விசாரணையில் தெரியவந்திருக்கின்ற சூழலில், கடந்த இரு ஆண்டுகளில் நடத்தப்பட்ட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் குறித்த விவரங்களை தெரிவிக்குமாறு 30 மருத்துவமனைகள் கோரப்பட்டிருக்கின்றன. காவல்துறையால் விவரம் கேட்கப்பட்டுள்ள மருத்துவமனைகள் 20 சென்னையைச் சேர்ந்தவை. அதே நேரம் அரசு அதிகாரிகளோ கடுமையான விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் நடப்பதாக தொடர்ந்து கூறி வருகின்றனர். இந்நிலையில் உண்மையில் என்ன நடக்கிறது, பெருமளவில் முறைகேடுகள் நடக்கின்றனவா என்று இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு பிரிவின் தலைவர் டாக்டர் தங்கவேல் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
முறையா நடக்கலன்னு நீங்க சொல்ல முடியாது. எப்படின்னா, பணத்தை வாங்கி கொண்டு கிட்னி கொடுத்தார்கள் என்றால் அது தவறு. எந்த ஆர்கனையும் பணத்தை வாங்கிட்டு டொனேட் பண்றதுக்கு சட்டத்துல இடம் இல்லை. ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அரசாங்கம் வந்து கமிட்டி வச்சிருக்கீங்க, அதாவது ஜாயிண்ட் டைரக்டர், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர், டிஎம்இ டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸ், டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் போன்ற உயர் அதிகாரிகளை கொண்ட கமிட்டி ஒன்று இருக்கிறது. அந்த கமிட்டியின் முன்னாடி வந்து அவங்க அமர்ந்து ரிலேட்டட் ஓனர்னா அதையும் வந்து நம்ம வந்து அவங்க வந்து நான் ரிலேட்டிவ்ங்க, நான் மனைவி, நான் தங்கை, நான் அம்மா, அதனால நான் என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ நான் கிட்னி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்ரிலேட்டட் டோனருங்கிறப்போ அவங்களே வந்து பிரமாண பத்திரம் எழுதி கொடுத்துட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து பணமெல்லாம் எதுவும் வாங்கலை அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லி அதையெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் அந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அனுமதி கொடுக்குது. இப்போ டிரான்ஸ்பிளான்ட்க்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அவர்கள் வந்து நாங்க பணம் எல்லாம் வாங்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி நாங்க பணம் வாங்கிட்டோம், அதை புரோக்கர் ஏமாத்திட்டோம் அது இதுன்னு சொல்லுகிற பொழுது தவறான தகவலை அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிற மாதிரிதான் ஆகுது. அப்படி இருக்கும் பட்சத்துல இதுல மருத்துவர் வந்து இது சரியா சொல்றாரா அல்லது தவறா சொல்றாரான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். சென்னையைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபருக்கு கிட்னி பிரச்சனை என்று வைத்துக் கொள்ளுங்கள். திடீரென்று அவர் நாகர்கோவிலில் இருக்கின்ற ஒரு எழுதப்படிக்க தெரியாத ஒருவர் அவருக்காக கிட்னி கொடுப்பதாக முன்வருகிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த குழுவில் இருப்பவர்கள் எப்படி உங்களுக்கு இவரை தெரியும் போன்ற அடிப்படையான கேள்விகளை கேட்கிறார்களா?
கட்டாயம் கேட்கிறார்கள். கேட்கிற பொழுது வந்து இவங்க தவறான தகவலை தான் சொல்றாங்க.
அது போன்ற சந்தேகங்கள் வரும்பொழுது இந்த குழுவினர் ஒரு முறை கூட போலீஸ் விசாரணைக்கு உத்தரவிட்டதாக தெரியவில்லையே?
அல்ல, நீங்க இது வந்து அவர்களுக்கு திருப்தி இல்லைன்னா உடனே வந்து அந்த அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல. இப்ப 100 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா அன்ரிலேட்டட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஒருவர் இருவருக்கு அந்த கமிட்டி கொடுப்பதே வந்து பெரிய விஷயம். மற்றவங்களுக்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டு போலீஸுக்கு போய் இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு அவர் கிட்னி கொடுக்குறக்க முன் வந்தார் அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணுங்க நல்லா அந்த குழுவுக்கு சொல்ற அந்த வேலை இல்லை. அதுக்கு அது சரியா தவறா அப்படின்னு பார்த்துட்டு சரியா இருந்தா பர்மிஷன் கொடுக்கலாம், சரியில்லைன்னா மறுக்கலாம். அதுதான் இப்ப நடக்கிறது, இங்க நடைமுறையில தமிழகத்துல இருக்கிறது. சார், மருத்துவர்களுடைய ரோல் இதுல ரொம்ப குறைவு. வந்து நீங்க வந்து கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட்ல ஒன்னும் பிரச்சனையும் கிடையாது. அது வந்து
இறந்தவர்கள் உடலில் இருந்து எடுக்கப்படுகின்ற உறுப்புகள்.
ஒரு மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி, ஏழ்மை நிலையை பயன்படுத்தி இந்த சில கவுன்சிலிங் கொடுத்து சில புரோக்கர்கள் என்ன பண்றாங்க, அந்த கிட்னி இந்த மாதிரி கொடுத்தா பணம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றி அவங்க வந்து மருத்துவமனைக்கு தாங்களாகவே முன் வந்து இன்னாருக்கு கொடுப்பதாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்து அவங்க பணம் கொடுக்கறதுனால அவங்க அந்த மாதிரி தவறான ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்து கிட்னி கொடுத்துட்டு போறாங்க. அன்ரிலேட்டட் டோனர் கிட்னி டிரான்ஸ்பிளான்டை அனுமதிக்கவே கூடாது என்பதுதான் இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய கொள்கை. எப்ப நீங்க அன்ரிலேட்டட் டோனர் கிட்னி டிரான்ஸ்பிளான்டை அனுமதிக்கிறீர்களோ அப்பொழுதே வந்து அங்க வந்து இந்த மாதிரி பணம், இந்த மாதிரி இடைத்தரகர்கள், இந்த மாதிரி எல்லாம் தவறு நேர வாய்ப்பு ஏற்படுகிறது. இடைத்தரகர்களை விட்டுட்டு மருத்துவர்களை வந்து குறை சொல்லி என்ன பயனாக போகுது?
இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு பிரிவின் தலைவர் டாக்டர் தங்கவேல். இனி அனைவருக்கும் அறிவியல், தயாரித்து வழங்குபவர் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் ஒபிசிட்டி என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் அதிகபட்ச உடல் பருமனுக்கு பின்னால் இருக்கும் மரபணு காரணிகள் குறித்த செய்தி ஒன்றை பார்க்கலாம். உலக அளவில் ஆறில் ஒருவருக்கு அளவுக்கு அதிகமாக உடல் பருமனாகும் ஆபத்து இருப்பதாக சர்வதேச மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இத்தகைய அதிகப்படியான உடல் பருமன் காரணமாக மாரடைப்பு உள்ளிட்ட உயிர்கொல்லி நோய்கள் முதல் டயபெட்டிஸ் எனப்படும் ஆயுள் முழுவதும் நீடிக்கும் நீரிழிவு நோய் வரை பல்வேறு வகையான நோய்கள் மற்றும் ஆரோக்கிய பிரச்சினைகள் ஏற்படுகின்றன. எனவே உலக அளவில் குறிப்பாக பொருளாதார ரீதியில் வளர்ச்சியடைந்த நாடுகளிலும் இந்தியா போன்ற வேகமாக பொருளாதார ரீதியில் வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகளிலும் இந்த அதிகரித்த உடல் பருமன் என்பது மிகப்பெரும் சுகாதார பிரச்சினையாக மாறி வருகிறது. இந்த அதிகரித்த உடல் பருமன் என்பதன் பின்னணியில் மரபணு காரணிகள் இருப்பதாக ஏற்கனவே சில ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். FDO என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் குறிப்பிட்ட மரபணு இருப்பவர்களுக்கு மற்றவர்களை விட வயிறு பெரிதாக இருப்பதாக ஏற்கனவே ஒரு ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் இந்த மரபணுவுக்கும் வயிறு பெரிதாக இருப்பதற்கும் என்ன தொடர்பு என்பது இதுவரை சரியாக கண்டுபிடிக்கப்படாமல் இருந்து வந்தது. தற்போது லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியில் இருக்கும் ஆய்வாளர்கள் இந்த தொடர்புக்கான காரணியை தாங்கள் கண்டறிந்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். மனிதர்களின் பசியை தூண்டும் நொதிமத்தின் பெயர் கிரெலின். பசியை தூண்டும் இந்த கிரெலின் என்கிற நொதிமத்தை இந்த FDO என்கிற மரபணுக்கள் சிலருக்கு அதிகம் சுரப்பதுதான் அவர்களை அதிகம் சாப்பிட தூண்டுவதாகவும் அதன் விளைவாக அவர்கள் அதிக பருமனும் உடல் எடையும் உள்ளவர்களாக மாறுவதாகவும் இந்த ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மனிதர்கள் அனைவரிடமுமே இந்த FDO மரபணுக்கள் இருக்கின்றன. மனித கரு உருவாகும் போதே தந்தையிடமிருந்து ஒரு FDO மரபணுவும் தாயிடமிருந்து ஒரு FDO மரபணுவும் குழந்தைக்கு கொடுக்கப்படுகிறது. இதில் ஏதாவது ஒரு FDO மரபணுவில் குறைபாடு இருந்தால் பெரிய பிரச்சனை இல்லை. ஒருவேளை தாய் தந்தை ஆகிய இருவரிடமிருந்தும் குழந்தைக்கு அளிக்கப்படும் இரண்டு FDO மரபணுக்களுமே குறைபாடு கொண்டவையாக இருந்தால் இரண்டு குறைபாடுடைய FDO மரபணுக்களுடன் பிறக்கும் இந்த குழந்தைக்கு இயற்கையிலேயே பசியை தூண்டும் கிரெலின் நொதிமம் அதிகம் சுரக்கும் என்பதால் அந்த குழந்தை கூடுதலாக சாப்பிடக்கூடிய இயல்புடன் இருக்கும் என்றும் இதுவே பின்னாளில் அதிக உடல் எடை பிரச்சனையாக மாறும் என்றும் இந்த ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு பசியை தூண்டும் நொதிமமான கிரெலின் சுரப்பை குறைக்க வல்ல புரோட்டீன் சத்து அதாவது புரதச்சத்து அதிகம் இருக்கும் உணவுகள் சாப்பிட கொடுப்பது அவர்களின் உடல் எடையை குறைக்க உதவும் என்றும் இவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். இந்த ஆய்வு குறித்தும் இதன் முடிவுகள் குறித்தும் சென்னையில் இருக்கும் உணவியல் நிபுணர் கௌசல்யா நாதன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
ஆய்வு முடிவுல என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டு நம்ம சாப்பிட்டு நம்ம ஒபேசிட்டி வரத்துக்கு வந்து நம்ம ஜெனிட்டிக் மேக்கப் நம்மளோட இன்ஹெரிட்டட் அம்மா அப்பா கிட்டேன்னு வரக்கூடிய அந்த ஜீன்ஸ் அந்த ஜெனிட்டிக் மேக்கப்க்கும் நம்ம ஒபேசிட்டிக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படிங்கறது இந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நிறைய ஜீன்ஸ் இருக்கு, அதாவது இவங்க வந்து பர்டிகுலரா ஒரு ஜீன் பாத்திருக்காங்க, அது FDO ஜீன். பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இது ஒரு ஜீன் மட்டுமே ஒபேசிட்டிக்கு கிடையாது, ஒபேசிட்டி லிங்க்டா வந்து நிறைய ஜீன்ஸ் இருக்கு. இது ஒன் ஆஃப் த ஜீன்ஸ். முதல்ல நமக்கும் நமக்கு வந்து இன்ஹெரிட்டடா நம்ம அப்பா அம்மா வந்து குண்டா இருந்தாங்க, ஓவர் வெயிட்டா இருந்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது நமக்கு இன்ஹெரிட் ஆகி நமக்கும் அந்த ஒரு டெண்டன்சி இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த ஆய்வோட ஒரு முக்கியமான ஒரு பங்கு. ரெண்டாவது பங்குல என்ன சொல்லியிருக்காங்க, இதை கண்ட்ரோல் பண்ணறதுக்கு வந்து நம்ம எப்படி உணவு ரீதியா ஃபுட்டு ரீதியா வந்து எப்படி இந்த ப்ரோட்டீன் பேலன்ஸ் பண்ணிக்கணும், எப்படி ஒரு சில இனிஷியேட்டிவ் எடுத்து இது ப்ரிவென்ஷனுக்கு நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு ஸ்டார்டிங்கா கொடுத்து இதுல நிறைய ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கறது குறிப்பிட்டிருக்காங்க.
இப்போ இவங்க வந்து லண்டன்ல செய்திருக்கும் இந்த ஆய்வானது தெற்காசிய சமூகங்கள் தமிழர்கள் இந்தியர்களுக்கு பொருந்துமா?
இது வந்து ரொம்ப நல்ல கேள்வி. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்டடிஸ், 80% ஆஃப் த ஸ்டடிஸ் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அப்புறம் US ஸ்வீடன்ல இந்த மாதிரிதான் நிறைய நடந்திருக்கு. இங்கே வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மி, பட் அஃப்கோர்ஸ் இங்க லெப்டின் ஸ்டடிஸ் நிறைய நமக்கும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. பட் பர்டிகுலர் ஜெனட்டிக்கா அதே மாதிரி இங்க இருக்குங்கிறதுக்கு வந்து நம்ம பேரலல் ஸ்டடிஸ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி இங்கேயும் வந்து ஏசியன் ஜீன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கப்பல மோர் ஜீன்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டு மூணு கூடுதலான ஜீன்ஸ் கூட நமக்கு இந்த ஒபேசிட்டில இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் இங்கேயும் நிறைய அந்த மாதிரி ரிசர்ச் ஒர்க் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ஜீன் FDO ஜீன் வந்து இந்தியால வந்து இன்னும் அது மேபி பண்ணிட்டு இன்னும் ஆய்வுகள் வெளியே வராம இருக்கலாம். ரீசன்ட் ஸ்டடிஸ் எதுவும் பண்ணிருக்காங்கிறது நம்ம இன்னும் ரெஃபர் பண்ணணும்.
சென்னையில் இருக்கும் உணவியல் நிபுணர் கௌசல்யா நாதன். நேயர்களே, இவருடைய விரிவான செவ்வியை நீங்கள் பிபிசி தமிழோசை இணையதளத்தில் கேட்கலாம்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.